வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் கம்போஸ்ட் முதிர்ச்சியை ஆராய்வதன் அவசியம் பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் தேவகி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம், வாருங்கள்.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கம்போஸ்ட் முதிர்ச்சியை ஆய்வதன் அவசியம் பற்றி பார்ப்போம். உலகில் பல ஆயிரம் ஆண்டுகளாக வேளாண்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இன்று வேளாண் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து மகசூலை அதிகரித்தாலும் இத்தொழில்நுட்பங்கள் மூலம் நன்மையை காட்டிலும் பாதிப்புகளே அதிகமாக உள்ளது. இப்பாதிப்புகளை ஈடு செய்ய மாற்றுத் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய வேண்டிய நிலையில் உள்ளோம். இத்தகைய மாற்றுத் தொழில்நுட்பங்களில் நீண்ட காலங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் தராத, குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடியது இயற்கையோடு இயந்த வேளாண்மையாகும். முற்காலங்களில் விவசாயிகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய தொழில்முறைகளை உருவாக்கினர். மேலும் அத்தொழில் முறைகள் அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளிலும் பின்பற்றப்பட்டு வந்தன. பெருகி வரும் மக்கள் தொகையின் தேவைகளை சமாளிக்க நவீன விவசாய முறைகளை பின்பற்றியதால் இயற்கையோடு இயந்த வேளாண்மையின் முக்கியத்துவம் சிறிது குறைந்தது. தற்பொழுது வேளாண் ஆராய்ச்சிகள் என்பது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், உயிரின வளங்களை பாதுகாத்தல் மற்றும் சமூக பொருளாதாரத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் போன்றவற்றை மையமாக கொண்டுள்ளது. விவசாயத்தின் தரத்தை நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்துவதற்கு இயற்கை கழிவுகளை மண்ணில் இடுவது மிகவும் அவசியமாகும். விவசாயம் மற்றும் விவசாயம் அல்லாத செயல்பாடுகளினால் கிடைக்கும் இயற்கை கழிவுகளை மக்கிய உரமாக மாற்றுவதால் அதன் மதிப்பு உயர்கிறது. மக்கிய உரமாக மாற்றுதலின் நோக்கம் என்னவென்றால், இயற்கையான பொருட்களின் பண்புகளை மாற்றி நிலையான பொருட்களாக மாற்றுவதன் மூலம் பயிர்களுக்கு உரமாகவும் மற்றும் மண்ணின் தன்மையை மேம்படுத்துவதற்கும் உகந்தவையாக உள்ளன. மக்கிய உரம் தயாரிப்பது என்பது அடிப்படையாக நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி தயாரிப்பதாகும். தற்போதைய கம்போஸ்ட் தொழில்நுட்பமானது செயற்கை காற்றோட்டம் கொடுத்தல், அரவை இயந்திரங்களை பயன்படுத்தி சிறு துண்டுகளாக்குதல், நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி மக்கச் செய்தல் போன்ற பல தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியுள்ளன. இதன் மூலம் மக்கிய உரத்தினை இயற்கை கழிவுகளிலிருந்து விரைவாக தயாரிக்க முடியும். வேளாண் கழிவுகள், நகரிய கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் அளவு அதிகமாக குறைந்த செலவில் அவற்றை அகற்றுவதும், சத்துக்களை மறுசுழற்சி செய்வது, மண்ணில் குறைந்து வரும் அங்கக பொருட்களின் நிலைமை ஆகியவை இப்பொருட்களை மக்கிய உரமாக மாற்றி வேளாண்மைக்கு உபயோகிப்பதன் அவசியத்தை உணர்த்துகிறது. ஆனால் இத்தகைய கழிவுகளை மண்ணில் இடுவது பொதுவாக எப்போதும் பயனளிப்பதாக இருப்பதில்லை. இக்கழிவுகளை மக்க வைத்தலுக்கின் அதன் முதிர்ச்சியும் நிலைத்தன்மையும் இத்தகைய அங்க கழிவுகளின் உபயோகத்திறனை கேள்விக்குறியாக்குகிறது. குறிப்பாக விதைப்பதற்கு முன் இடும்போதோ அல்லது கொள்கலன் ஊடகத்தில் இடும்போதோ பெரும் சவாலாக உள்ளது. ஏனெனில் நிலைத்தன்மையை அடையாவிட்டால் மண்ணில் இடப்பட்ட பின்னரும் மக்குதல் வினை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனால் கெட்ட வாடையுடன் செடிகளை பாதிக்கும் பல வளர்சிதை மாற்ற பொருட்களும் உருவாக வாய்ப்புள்ளது. எனவே மக்கிய உரத்தினை பயன்படுத்தும் போது அது முழுவதும் முதிர்வடைந்து விட்டதா என தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனெனில் நாம் சில சமயம் மழையை பொறுத்து வேளாண் நடவடிக்கைகளை துரிதமாக செய்ய வேண்டி வரும். அதிக நேரம் நம்மிடையே இருக்காது. இத்தகைய சூழலில் முதிர்வடைந்து விட்டதா இல்லையா என தெரியாமலேயே நிலத்தில் இட்டு விடுவோம். மேலே சொன்ன விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மக்கு உரத்தின் ஸ்திரத்தன்மை அல்லது உறுதித்தன்மை மற்றும் முதிர்ச்சி பற்றி அறிய வேண்டியது அவசியம். மக்கு உரத்தின் ஸ்திரத்தன்மை பல காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக கரிம தலைச்சத்து விகிதாச்சாரம், கழிவுகளை கலக்கும் விகிதம், ஈரத்தன்மை, காற்றோட்டம், வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, நுண்ணுயிரிகளின் அளவு, ஊட்டமேற்ற பயன்படும் நுண்ணுயிரிகள் என இவை அனைத்தும் மக்கிய உரத்தின் குணத்தை பாதிக்கின்றன. எனவே இக்காரணிகளை ஆராய்வதன் மூலம் முதிர்ச்சியை பற்றி அறியலாம். முதிர்வடையா மக்கு உரத்தின் கெடுதிகள் என்னவென்று பார்த்தால், முதிர்வடையா மக்கு உரம் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை அதிகரிக்கும். இவ்வாறு அதிகரிப்பதினால் பிராணவாயு பற்றாக்குறை ஏற்பட்டு வேர் பகுதிகளில் கிடைக்கப்பெறும் நிலையில் உள்ள மண்ணில் தலைச்சத்தினை குறைக்கிறது. மேலும் தாவர நச்சு காரணிகளான அம்மோனியா, எத்திலீன் ஆக்சைடு குறைந்த மூலக்கூறு எடையுள்ள கொழுப்பு அமிலங்களை உருவாக்குகின்றன. பொதுவாக மக்கு உரத்திலிருந்து வடிநீர் தயாரித்தல் நடைபெறுகிறது. முதிர்வடையா மக்கு உரத்தில் இருந்து பெறப்பட்ட வடிநீர் முதலில் பல அலிஃபேட்டிக் அமிலங்களையும் ஃபீனால் அம்மோனியா ஆகியவற்றையும் கொண்டிருந்தாலும் எடைப்பட்ட நிலையில் நீரில் கரையக்கூடிய ஹியூமிக் பொருட்களை கொண்டதாக இருக்கும். இத்தகைய அமிலங்கள் சால்மோனெல்லா, பித்தியம் போன்ற கிருமிகளை வளர்ப்பனவாக உள்ளன. முதிர்வடைந்த மக்கு உரத்தில் லகுவாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருப்பதால் நோய்க்கிருமிகள் வளர வாய்ப்பில்லை. முதிர்வடைந்த மக்கு உரத்திற்கான முக்கிய அறிகுறியே எந்த அளவிற்கு தாவரத்திற்கு கெடுதி இல்லாமல் வளர வைக்கிறது மற்றும் மண்ணில் கிருமிகளை அழிக்கிறது என்பதை பொறுத்தே அமையும். முதிர்ச்சியை பற்றி அறிய பல அளவுகோள்கள் உள்ளன. அவை இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் அளவுகோள்களாகும். இயற்பியல் அளவுகோலை எடுத்துக்கொண்டால் ஈரப்பதம், அடர்த்தி, நிறம், வாசனை, துகள்களின் அளவு ஆகியவையும், வேதியியல் அளவுகோள்களை எடுத்துக்கொண்டால் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, மின் கடத்துதல், கார அமிலத்தன்மை ஆகியவையும், உயிரியல் அளவுகோள்களை எடுத்துக்கொண்டால் நோய்க்கிருமிகள், களைகள், இவை அனைத்தும் முதிர்ச்சியை பற்றி அறிய உதவுகின்றன. அயனி பரிமாற்ற திறனை எடுத்துக்கொண்டால் எந்த அளவு அங்கக பொருட்கள் சிதைவடைந்திருக்கின்றன என்பதை பொறுத்து அமையும். மக்குதலின் போது நகரக் கழிவுகளில் 100 கிராமிற்கு 40 மில்லி ஈக்குவலண்ட் என்ற அளவில் இருந்து 80 மில்லி ஈக்குவலண்ட் என்ற அளவிற்கு படிப்படியாக உயரும். இது எதனாலெனில் எதிர்மறை சார்ஜ் கொண்ட பொருட்கள் அதிகம் இருப்பதே காரணமாகும். ஆனால் இந்த அளவுகோலை மட்டுமே எடுத்துக்கொண்டு கம்போஸ்ட் முதிர்ச்சி அடைந்து விட்டதா இல்லையா என கூற முடியாது. இதையும் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த அளவுகோல் கரிம நைட்ரஜனின் விகிதம். காலகாலமாக இந்த அளவுகோல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏனெனில் கரிமப் பொருட்கள் மக்கி நுண்ணுயிரி எடையாகவும் கரிமில வாயு மற்றும் நீர் மற்றும் ஹியூமஸாக மாறுவதே காரணமாகும். எனவே இந்த விகிதம் முதிர்ச்சி அடைதலின் காலத்தை, வயதை நிர்ணயிக்கிறது. இத்தகைய விகிதம் 20க்கும் கீழ் இருந்தால் சரியானதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது இடு பொருட்களை பொறுத்து மாறும். எனவே தொடர்ந்து இந்த விகிதத்தினை கண்காணிப்பது மிகவும் அவசியம். அடுத்த அளவுகோல் ஹியூமிஃபிகேஷன் என்ற அளவுகோலாகும். இது குறைந்த மூலக்கூறு உள்ள பொருட்கள் அதிக மூலக்கூறு உள்ள பொருட்களாக மாறுவதை பொறுத்து அமையும். எனவே இது அதிகமாக அதிகமாக கம்போஸ்டின் ஸ்திரத்தன்மை கூடுகிறது. பாலிமரைஸ் ஆவதின் தன்மை. இத்தன்மையை காகித குரோமோட்டோகிராஃபி மூலம் அறியலாம். இதில் குறைந்த அளவு மூலக்கூறு உள்ள கூட்டுப் பொருட்கள் அதிக தூரத்திற்கும், எடை அதிகமுள்ள கூட்டுப் பொருட்கள் நடுவிலும் இருக்கும். நன்கு முதிர்வடைந்த உரம் நடுவில் மிக அடர்த்தியாகவும் சுத்தமான தெளிவான எல்லைகளை கொண்டதாகவும் இருக்கும். காரத்தன்மை கொண்டவற்றில் கரையக்கூடிய அங்கக பொருட்களின் அளவையும் ஒரு காரணியாக பயன்படுத்தலாம். அல்கலை எனப்படும் காரத்தன்மை கொண்ட பொருட்களில் கரையக்கூடிய பொருட்களின் கலரை கொண்டு இதனை அளவிடலாம். இவ்வாறு எடுக்கப்பட்ட பொருட்களில் ஏற்படும் கலர் மாற்றத்தினை கொண்டு கம்போஸ்ட் முதிர்ச்சி அடைந்து விட்டதா இல்லையா என அறியலாம். கம்போஸ்ட் முதிர்வடைய இதன் நிறமும் மாறும். அடுத்த அளவுகோல் நுண்ணுயிர்களின் வகைகள் ஆகும். பிராணவாயு உட்கொள்ளும் திறனை கொண்டு நுண்ணுயிர்களின் வகைகளை அளவிடலாம். நுண்ணுயிர்களுக்கிடையேயான பிராணவாயு உட்கொள்ளும் திறனை காண விகிதத்தினை கொண்டும் அளவிடலாம். அதாவது பூஞ்சான், அம்மோனியா உருவாக்கும் நுண்ணுயிரிகள் மற்றும் தலைச்சத்தினை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிரிகளின் விகிதம் ஆக்டினோமைசெட்டுகளின் விகிதத்தை விட குறைவது ஒரு நல்ல அறிகுறியாகும். இது எதை காட்டுகிறது என்றால் எளிதில் சிதைவடைக்கூடிய பொருட்களின் அளவு குறைந்து வருகிறது என்பதையே காட்டும். அடுத்த அளவுகோல் தாவர வளர்ச்சி. தாவர வளர்ச்சியை குறைக்கிறதா அல்லது அதிகரிக்கிறதா என அறிய ரை புள்ளினை கொண்டு அறியலாம். அடுத்தது வடிநீரை ஆராய்தல். அங்கக கழிவுகள் அதிக மூலக்கூறு உள்ள நீரில் கரையாத பாலிமராகும். கழிவுகளை அழிக்கும் நுண்ணுயிரிகள் அதன் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டு அதிக செயல்பாட்டுடன் இருக்கும். சிதைக்கப்பட்ட பொருட்கள், நீரில் உள்ள மற்ற உயிரினங்கள் இவற்றை கிரகித்து வளர்ச்சி அடைகின்றன. முதிர்ச்சியை அறைய இத்தகைய மாற்றத்தினை அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக அங்க கரிம கார்பன் நைட்ரஜனின் விகிதம். மக்கு உர வடிநீரில் முதலில் உள்ள அங்கக பொருட்களான அலிஃபாட்டிக் அமிலம், அமினோ அமிலம், ஃபீனால் போன்றவை காணப்படும். இவை மக்குதலின் போது நீரில் கரையாத அதிக மூலக்கூறு எடையுள்ள அங்கக பொருட்களாக மாறிவிடுகிறது. இதனால் அங்கக கார்பன் மற்றும் அங்கக நைட்ரஜனுக்கான விகிதம் குறைகிறது. இவை 5-6 வரை பொதுவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நீரில் கரையக்கூடிய அங்கக பொருட்களின் அளவு. மக்குவித்தலின் போது அதிக மூலக்கூறு எடையுள்ள பொருட்களான புரதம், கொழுப்பு, செல்லுலோஸ், லிக்னின் போன்றவை நொதிகளால் நொதிக்கப்பட்டு குறைந்த மூலக்கூறு உள்ள பொருட்களாக மாறுகிறது. இந்த எடை குறைந்த மூலக்கூறு பொருட்களை நுண்ணுயிரிகள் உணவாக கொண்டு அளிப்பதற்கு கடினமான ஹியூமஸ் எனப்படும் பொருளாக மாற்றுகிறது. எனவே முதிர்வடையும் காலமானது இத்தகைய நீரில் கரையக்கூடிய அங்கக பொருட்களை கொண்டே அமைகிறது. பொதுவாக முதிர்வடைந்த உரத்தில் அலிஃபாட்டிக் அமிலம் குறைவாகவே இருக்கும். விதை முளைப்பும் தாவர நச்சு பொருட்களும் எதிர்ப்பதமானது மற்றும் மிக முக்கியமானதும் கூட. இது குறைவாக இருந்தால் வேரின் வளர்ச்சியை பாதிக்கிறது, அதிகரிக்கும் போது முளைப்பு திறனை பாதிக்கிறது. மக்கு உரத்தினை நீரில் கரைய வைத்து வடிகட்டி பெறப்படும் வடிநீரை கொண்டு சோதிக்கப்படுகிறது. இதனை அறிய தாவர உயிர் குறியீடு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. கழிவுப் பொருட்கள் மக்கிவிட்டதா இல்லையா என கண்டறிய பல சோதனைகள் உள்ளன. அவற்றுள் ஸ்டார்ச் அயோடின் சோதனை, சல்ஃபைட் சோதனை மற்றும் ஹியூமிக் அமிலத்தின் அளவு ஆகியவை மிக முக்கியமானதாகும். ஸ்டார்ச் அயோடின் சோதனை, இதில் 1 கிராம் நன்றாக துகள்களாக்கப்பட்ட எருவினை 100 மில்லிகிராம் பீக்கரில் போட்டு பின் எத்தனால் சிறிதளவு சேர்த்து ஈரமாக்க வேண்டும். பின் 20 ml பெர்குளோரிக் அமிலத்தினை சேர்த்து நன்றாக கலந்து வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர் வழியாக வடிகட்ட வேண்டும். வடிகட்டப்பட்ட திரவத்திலிருந்து சில துளிகளை எடுத்து அத்துடன் அயோடின் வேதிப்பொருட்களை 2 துளிகள் கலக்க வேண்டும். முதிர்வடைந்த எரு மஞ்சள் நிறத்தினையும் முதிர்வடையா எரு நீல நிறத்தினையும் அதிகப்படியான படிதலுடனும் காணப்படும். சல்ஃபைடு சோதனை, 5 கிராம் மக்கு உரத்தினை 50 ml சோதனை குழாயில் எடுத்துக்கொண்டு 20 ml 18% ஹைட்ரோகுளோரினிக் அமிலத்தினை இட வேண்டும். பின்னர் சோதனை குழாயின் 1 முனையில் லெட் அசிட்டேட் தாளை குழாயிலுள்ள உரத்தினை தொடாதவாறு வைத்து சோதனை குழாயை அடைக்க வேண்டும். லெட் அசிட்டேட் தாள் கருப்பு அல்லது பழுப்பு நிறமாக இருந்தால் மக்கு உரம் முதிர்வு அடையவில்லை, நிறமாற்றம் ஏதும் இல்லை எனில் முதிர்வடைந்த மக்கு உரத்தினை குறிக்கும். அடுத்தது ஹியூமிக் அமிலத்தின் அளவை கண்டறிதல். 10 கிராம் மக்கு உரத்தினை 100 ml 0.5 நார்மல் சோடியம் ஹைட்ராக்சுடன் கலந்து இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். பின்னர் அதனை 8000 RPM வேகத்தில் 10 நிமிடங்கள் சென்ட்ரிஃபியூஜ் செய்து அதிலிருந்து 10 ml எடுத்து கரிமப் பொருட்களின் அளவை அளவிட வேண்டும். பின்னர் அதே திரவத்துடன் 2 நார்மல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சேர்த்து திரும்ப சென்ட்ரிஃபியூஜ் செய்ய வேண்டும். அங்கக கரியின் அளவை கொண்டு ஹியூமிக் அமிலம், பல்விக் அமிலம், மர்க்யூமிக் அமிலம் உருவாகும் அளவு ஆகியவற்றினை கண்டறியலாம். தரமான மக்கி உரத்தின் வேதி பண்புகளை எடுத்துக்கொண்டால் ஈரப்பதம் 15-20% நிறம் அடர்ந்த கருமை நிறமாகவும் மனம் துர்நாற்றம் இல்லாமலும் துகள்களின் அளவு 4 மில்லிமீட்டராகவும் அங்கக கரிமத்தின் அளவு 16% தலைச்சத்து 0.5% மணிச்சத்து 0.5% சாம்பல் சத்து 1% இருக்க வேண்டும். மேலும் அங்கக கரிமம் தலைச்சத்தின் விகிதம் 20.1 என்ற அளவிலும் அமிலக்காரத்தன்மை 6.5-7.5 வரையிலும் இதன் மின் கடத்தும் திறன் அல்லது அயனி கடத்தும் திறன் 4 விட குறைவாகவும் நச்சுயிரிகள் இல்லாமலும் இருக்க வேண்டும். கன உலோகங்கள் பொதுவாக இல்லாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. அப்படியே இருந்தாலும் அவை மிக குறைந்த அளவில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட குறைவாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மக்கிய உரமானது மண்ணின் தன்மையையும் மண்ணின் கரிமச்சத்தையும் அதிகரிக்கும் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுகிறது. மக்கிய உரத்தினை செயற்கை உரத்திற்கு ஈடாக ஒப்பிட முடியாது. ஆனால் மக்கிய உரமானது மண்ணிற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் குறைந்த அளவு கொடுக்கின்றது. 1 ஹெக்டேருக்கு 5 டன் செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் தேவைப்படுகிறது. இதையும் பயிரிடுவதற்கு முன்பு நிலத்தில் அடியுரமாக இட வேண்டும். மக்கிய உரம் தயாரித்த பிறகு கிடைக்கும் மக்காத கழிவுகளை மறுபடியும் உரம் தயாரிக்க பயன்படுத்துவதன் மூலம் மக்காத கழிவுகள் வயல்களில் சென்று அடைவதை தவிர்க்கலாம். எனவே மக்கு உரம் தயாரிக்கும் போதும் தயாரித்த மக்கு உரத்தினை வாங்கி உபயோகிக்கும் போதும் முழுமையான முதிர்ச்சி அடைந்த உரத்தினை பயன்படுத்த வேண்டும். துரித பரிசோதனை முறைகளை கொண்டு பரிசோதித்து பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.